இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு, இந்த வார்த்தை நாம் அநேக தடவை கேட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய வீடுன்னு சொன்னால் எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயம். ரெண்டாவது தேவனுடைய வீடுன்னு சொன்னால் நம்ம எல்லாரும் ஆராதிக்கிற சபை. இதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்குது, யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லலாம். ஆ, சரீரமாகிய சபை. சொல்றோம் மூணு அர்த்தம் பைபிளில். இப்படி ஒரு வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம், மூணு அர்த்தம், நாலு அர்த்தம், அஞ்சு அர்த்தம் இருக்கிற வார்த்தையெல்லாம் கூட இருக்குது. இன்னும் ஞான அர்த்தங்கள் இதில் அதிகமாக அவர் அவருடைய அறிவுக்கேற்றபடி புரியும்படியாக அதை புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் அதை செய்து வச்சிருக்கிறார். அப்போ தேவன் இந்த காரியங்களை யார் யாருக்கு கொடுக்கணும்னு சித்தம் வைத்திருக்கிறாரோ அது அவர்களுக்கு மட்டும்தான் புரியும், அடுத்தவங்களுக்கு புரியாது. சோத்திரம். தேவனுடைய வீட்டிலே இப்பொழுது நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. எருசலேம் தேவாலயத்திற்காக யுத்தம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. சோத்திரம். கடந்த ஒரு ரெண்டு மாதமாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அநேகம் பேர் செத்துட்டு இருக்காங்க. அப்பாவி ஜனங்க எருசலேம் தேவாலயத்திற்காக யுத்தம் நடக்கிற சமயத்தில் அப்பாவி ஜனங்க நிறைய பேர் சாகிறாங்க. ஸ்தோத்திரம். அதே மாதிரி சபையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சபையிலையும் தேவனுடைய நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. சபையினுடைய அன்றாட நடவடிக்கையை கவனித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு அது நன்றாக தெரியும். நாளுக்கு நாள் சபையில் பிரிவினை, பணம் வந்துருச்சுன்னா அந்த பக்கம் ஒரு கூட்டம், ஏழையாக இருந்தாங்கன்னா அந்த பக்கம் ஒரு கூட்டம், உயர்ந்த ஜாதியாக இருந்தாங்கன்னா அந்த பக்கம் ஒரு கூட்டம், தாழ்ந்த ஜாதியாக இருந்தாங்கன்னா அந்த பக்கம் ஒரு கூட்டம். இப்படி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. பிரச்சனை எங்கேன்னு கேட்டிங்கன்னா சபையில் தான். நம்ம போன வாரம் பார்த்தோம், உங்களுக்குள்ளே பிரிவினைகளும் மார்க்க பேதங்களும் உண்டாயிருக்க வேண்டியது. எப்போ பாரு பிரச்சனை சபையில் தான். சபையில் மூப்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு கால் மணி நேரம் பேசுறதுக்கு விட்டாச்சுன்னா நான் நல்லா பேசுவேன் அப்படிப்பாங்க. சிலவங்க என்ன நினைப்பாங்க, இந்த காணிக்கையெல்லாம் என்ற பொறுப்பு எங்கிட்ட கொடுத்து இந்த சபையை நிர்வாகம் பண்ண சொன்னால் நான் நல்லா பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பாஸ்டர் வந்து ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொன்னால் எங்கனைய கூப்பிட்டு ஆலோசனை கேட்டால் நான் சரியான ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. என்னையும் வந்து அந்த பாஸ்டருடைய நண்பர்களுக்குள்ள முக்கியமான நண்பர்களாக என்னையும் ஒரு ஆளை சேர்த்துக்க மாட்டாரா, நானும் அந்த ஐக்கியத்தில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படின்னா அவர் அவருடைய பக்தியை வந்து மற்றவர்களுக்கு முன்பாக நான் 50% பக்தியில் இருந்திருக்கேன், 60% இருக்கிறேன், 70% இருக்கிறேன், 100% இருக்கிறேன் அப்படின்னு தன்னைத்தானே புகழ்த்தி, அந்த புகழ் அந்த தன்னைத்தானே மற்றவர்களுக்கு பக்தி இருக்கிற மாதிரி இருக்கிறத காமிக்கிறதுனால பல பிரச்சனைகள் வருது. அப்போ பல பிரச்சனைகள் வரும்போது என்னாது, அது நியாய தீர்ப்பாக மாறிடுது. ஏதோ ஒரு காரியத்தை பேசும்போது, ஆமாம் இவர் இப்படி சிரிக்கிறார், அப்படி இருக்கார், இப்படி இருக்கார், இந்த காரியத்தில் இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது என்னாகுது, வாக்குவாதம் தொடங்கும் போதே அங்கே நியாய தீர்ப்பு தொடங்கிருச்சு. எங்கே சபைக்கு வந்து தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சுது. அவங்கவுங்க வீட்டிலேருந்து தேவனை ஆராதிச்சுட்டு இருந்தா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாலு பேர் கூட்டி வந்தாச்சுன்னா உடனே நன்மை செய்யறதெல்லாம் முந்திட்டு நீதிமானாக காட்டுறாங்க, அல்லது ஏதாவது ஒரு காரியங்களை செய்கிறதுல நான் தான் மற்றவர்களை விட அதிகம் நீதியாக இருக்கிறேன்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த காட்டுகிற காரியத்தில் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் போட்டி வந்து பேச்சிலே வாக்கிலே அல்லது செயலில் வந்து ஒரு பிரச்சனையாகி அது ஒரு நியாய ஒரு ஒரு வழக்காக மாறிவிடுகிறது. ஒன்று பேதர் 4:17-19 வார்த்தையில் வாசிப்போம். ஒன்று பேதர் 4:17-19
நன்மை செய்கிறாய், தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள
போதும். இங்க நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தூங்கும் காலமா இருக்கிறது அப்படின்னா நிகழ் காலத்துல எழுதப்பட்டிருக்கிறது. சோதரம் ஒவ்வொரு நாளும் தொடங்கிட்டே இருக்கு. முந்தி நம்மிடத்துல துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத முடிவு என்னவாயிருக்கும் அப்படின்னா, நியாய தீர்ப்பு முதல்ல எங்க தொடங்குதுன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் தேவனுடைய நியாய தீர்ப்பு தொடங்குகிறது. எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியலைனா தேவனுடைய நியாய தீர்ப்பு முதல்ல அவங்ககிட்ட தொடங்குது. நியாய தீர்ப்புகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை விதமான நியாய தீர்ப்புகள் இருக்கு யாருக்கா தெரியுமா? சோத்ரா, நியாய தீர்ப்புகள் மொத்தம் எவ்வளோ இருக்குதாங்க? ஏழு இல்லை, எட்டு இருக்கு. நியாய தீர்ப்பு மொத்தம் தேவனுடைய சமூகத்தில் நியாய தீர்ப்பு எட்டு இருக்கு. இந்த எட்டு நியாய தீர்ப்புகள் முடியறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்? இப்போதான் முதல் தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு துவங்கும் காலமாக இருக்கிறது அப்படின்னா இதுதான் முதல் நியாய தீர்ப்பு. சோத்ரம் துவங்கும் காலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நியாய தீர்ப்பு நிறையா இருக்குது, அதில் இதுதான் முதல் நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு ஒன்று, நியாய தீர்ப்பு ரெண்டு, மூணு, நாலு தொடங்கி 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 முடிகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? வேதத்தை படிச்சிருக்கிறவங்களுக்கு, வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு, அல்லது பல பிரசங்களை கேட்டவங்களுக்கு இது தெரியும். யாருக்காவது தெரியுமா? சோத்திரம் எனக்கு கொஞ்சம் கேள்வியில் கேட்டால் உங்களுக்கு தெரியாத நானும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. எனக்கு தெரியாத நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல, அதுவும் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ எத்தனை நாள் ஆகும்? முதல் நியாய தீர்ப்பு தேவனுடைய சபையிலே தொடங்குகிறது. ரெண்டாவது நியாய தீர்ப்பு எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய சபையாகிய எருசலேம் தேவாலயத்திலே தொடங்குது ரெண்டாவது நியாய தீர்ப்பு. அப்போ இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலேயும் தேவனுடைய நியாய தீர்ப்பு தொடங்கி கொண்டிருக்கிறது, எருசலேம் தேவாலயத்திலேயும் நியாய தீர்ப்பு தொடங்கி கொண்டிருக்கிறது. இப்படி இந்த எட்டு நியாய தீர்ப்பு முடியறதுக்கு குறைஞ்சது நியாய தீர்ப்பின் காலம். வேதத்தில் நாம் வாசிக்கும் போது நியாய தீர்ப்புடைய நாட்கள், நியாய தீர்ப்புடைய காலம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த எட்டு நியாய தீர்ப்பு முடியறதுக்கு 1000 வருஷம் எடுக்கும். இன்னையிலிருந்து தொடங்கி இந்த எட்டு நியாய தீர்ப்பு தேவனுடைய நியாய தீர்ப்புகள் மொத்தமாக முடியணும்னு சொன்னால் 1000 வருஷம் முடிவில் தான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பில் பூமியில் பிறந்த அத்தனை பேரும், இந்துவோ முஸ்லீமா கிறிஸ்டுவனோ உயிரோடு இருக்கிறவனோ செத்தவனோ இதெல்லாம் கணக்கு இல்லை, எல்லாரும் ஏதாவது ஒரு நியாய தீர்ப்புக்கு கண்டிப்பாக போயே ஆகணும். அது நீதிமானாக இருந்தாலும் சரி, துன்மார்க்கனாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, எல்லா ஆத்மாக்களும் நியாய தீர்ப்பின் வழியாக கடந்து போயே தான் ஆகணும். அப்போ இன்னையிலிருந்து ஆரம்பிக்கிற நியாய தீர்ப்பில் 1000 வருஷம் முடியும் போது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, பெரிய நியாய தீர்ப்பு. அதுக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் பிறந்து மறித்திருக்கிற ஆட்கள் கண்டிப்பாக நியாய தீர்ப்புக்கு போக வேண்டும். அப்போ வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டே இருக்கும். அப்பப்போ தண்டனை, அப்பப்போ நீதி, அப்பப்போ வந்து எல்லாமே தேவதூருடைய கட்டுப்பாட்டிலையும் பரிசுத்தவானுடைய கட்டுப்பாட்டில் இருந்து நியாய தீர்ப்பு தினந்தோறும் நடந்து கொண்டு இருக்கும். அதனால் இந்த நியாய தீர்ப்பில் பிரிக்க வேண்டுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா தப்பு செஞ்சானே உடனே தண்டனை. அது கொஞ்ச நாள் கழித்து அல்லது 2 மாதம் கழித்து அல்லது அவனுடைய மரணத்துக்கு பின்னால் அல்லது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இந்த இப்போ நம்ம வாழ்கிற நாட்களில் தான் ஆண்டவர் நியாய தீர்ப்பை தொடங்கி இருக்கிறார். அப்போ இந்த எட்டு நியாய தீர்ப்பு முடிகிறதுக்கு 1000 வருஷம் எடுக்குது. இந்த முதல்ல நம்மகிட்ட நியாய தீர்ப்பு தொடங்குது. அப்போ நியாய தீர்ப்பு தொடங்கும் போது நாம் என்ன பண்ணலாம்? சோத்திரம் யாருக்காவது சொல்ல முடியுமா? நம்ம என்ன பண்ணலாம்? நியாய தீர்ப்பு நம்மகிட்ட தொடங்கிடுச்சு, நாம் என்ன பண்ணலாம்? சோத்திரம் 18 வசனம் வாசிப்போம். 1 பேதுரு 4:18.
ஆவியும்
நீதிமான் இன்னொரு டைம் ரட்சிக்கப்படணும். நான் அன்னைக்கு ரசிக்கப்பட்டேன், 20 வருஷத்துக்கு முன்னால் ரசிக்கப்பட்டேன், 25 வருஷத்துக்கு முன்னால் ரசிக்கப்பட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இன்னைக்கு திரும்பவும் ரசிக்கப்படணும். தேவனுடைய ஆலயத்தில் நியாய தீர்ப்பு தொடங்கி இருக்குது, என்னுடைய இருதயத்தில் தேவன் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நாம் திரும்பவும் நாம் ரசிக்கப்படணும். அப்போ எந்த ரட்சிப்பு? அன்னைக்கு வந்து பாவத்திலிருந்து நம்மளுக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து வந்தோம். இன்னைக்கு எப்படி ரட்சிப்புன்னு கேட்டிங்கன்னா, நீதியின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நீதிமான்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை வச்சுருக்கார். அப்போ நீதியின் பிரமாணத்தை கை கொண்டு, நீதியின் சுவிசேஷத்தை கை கொண்டு, அதன் மூலம் நாம் ரட்சிக்கப்பட்டால் நம்ம நீதிமான்களாக மாற முடியும். அப்படி இல்லைன்னா பாவிகளோட பாவிகளாக தான் இருக்க முடியும். அப்போ நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால், அப்போ நீதிமான் கண்டிப்பாக இன்றைக்கி யாரா நீதிமான் சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எந்த ரட்சிப்புன்னு கேட்டிங்கன்னா, நீதியின் பிரமாணத்தின்படி இருக்கிற ரட்சிப்பு. அப்போ நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிலை நிற்பான்? மற்றவனுடைய கதையெல்லாம் என்னவாக இருக்கும் பாருங்கள். வேதத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கே வேதத்தினுடைய காரியங்களை கீழ்ப்படுகிறது கஷ்டமாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, எப்படி கீழ்ப்படிவாங்க? ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். யார் யாரை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவர்களை தேவன் தெரிந்து கொண்டு தேவன் தன்னுடைய பாதையில் வழி நடத்தி தேவனுடைய ரட்சிப்பை தேவன் கொடுப்பார். 19வது வசனம் வாசிப்போம்.
ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாக தங்கள் ஆத்துமாக்களை உண்மையில சித்திக்கத்தாவதிய அவருக்கு ஒப்பு கொடுக்கிறார்.
நீதியின் ரட்சிப்பை பெற்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது பாடு அனுபவிக்கணும். அந்த பாடு எதனால வரும்னு
கேட்டீங்கன்னா,
நன்மை செய்யும் போது வரும். படிக்கிற வாசிக்கிற வாசனத்தை அப்படியே கொஞ்சம் சிந்திச்சுட்டே இருந்தாவே போதும் நம்மளுக்கு, தானாக அதுலேருந்து வியாக்கியானமெல்லாம் பொட்டி புறப்படும். ஏன்னா வசனத்தை தெரியாத கணக்கை நம்ம வாசிட்டே இருந்தோம்னா எப்படி நம்மளுக்கு அந்த வார்த்தைகள் புரிகிறதோ, அதே மாதிரி தெரியாத வசனங்களை திரும்பவும் திரும்பவும் நம்ம படிச்சுட்டே இருந்தோம்னா போதும், அதிலிருந்து வியாக்கியானங்கள், வெளிப்பாடுகள், தரிசனங்கள் பொங்கி பொங்கி வரும் நம்மக்கிட்ட. சோத்திரம். அப்போ நம்ம நன்மை செய்கிறதுனால பாடு அனுபவிச்சோம்னா கண்டிப்பாக நம்ம நீதிமானாக இருப்போம். இப்படியாக இருந்து நாம் கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். யோவான் 2:16-17 வாசிப்போம்.
இருக்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டில் வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உங்களுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பற்றித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சிஷ்யர்கள் நினைவு கூர்ந்தார்கள்.
போதும். தேவனுடைய வீட்டில் நியாய தீர்ப்பு எப்படி தொடங்குது பாருங்கள். புறா விற்கிறதுக்கு இடமே கிடைக்கல, எல்லா புறாவையும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பிடிச்சிட்டு வந்து வியாபாரி என்ன பண்ணுறாங்க, விற்கிறாங்க சபையில் கொண்டு வந்து. எல்லாம் புறா, எல்லாம் புறா. இது இந்த புறா, இது இந்த ஜாதி புறா, அந்த ஜாதி புறா, இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புறாவெல்லாம் எப்படியோ எங்கேயோ போய் வேட்டையாடி பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. எங்கே விற்கிறது? சபையில் கொண்டு வந்த வியாபாரம் பாருங்கள். தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு நடக்குது. எதுக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்கிறாருன்னு சொன்னால், சபையை சுத்தம் பண்ணுறாரு, இருதயத்தை சுத்தம் பண்ணுறாரு. அப்போ எல்லா புறா விற்கிறவங்களும் ஆத்மாக்களை விற்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த பைபிளில் எழுதியிருக்கிறது ஞானார்த்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. புறா விற்கிறவன் நல்லா சர்ச்சுக்காக வந்து புறா விற்பான், அப்புறம் திரும்பவும் ஆடு மாடு விற்றுருக்காங்க, அது பைபிள் எழுதியிருக்குது. இந்த பலி செலுத்துறதுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அத்தனையும் சபையிலே கொண்டு வியாபாரம் பண்ணுறாங்க, நம்ம கடைக்கு போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ சபைக்கு போனால் போகுது, எல்லாம் கிடைக்கும். இன்றைக்கி நிறைய பேர் சீட்டு போடுறவங்க, இன்ஸ்டால்மெண்ட்டில் பொருள்களை விற்கிறவங்க, இந்த மாதிரி வியாபாரிகள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆளுகள் கிடைக்கலனா நேராக சபையில் பூந்துடுவாங்க. இன்றைக்கி சபையில் பூந்து சபை ஜனங்களுக்கு தான், இந்தா நீ இதை வாங்கிக்கோ, நீ இந்தா இதையும் வாங்கிக்கோ, நீ 4 தடவை பணம் கட்டு, 5 தடவை பணம் கட்டு, இந்த மிஷின் உனக்கு இப்படி இருக்குது, நீ கிரைண்டர் வாங்கிக்கோ, மிக்சி வாங்கிக்கோ, நீ அதை வாங்கிக்க இதை வாங்கிக்கோன்னு எல்லா சபையிலையும் ஆளுகள் நிறைய இருந்து சபையை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க, வியாபார வீடாக மாற்றிட்டு இருக்காங்க. எல்லா சபையிலையும் நடக்குது, நடக்காத சபை ஒன்றுமே இல்லை. நம்ம சபையிலையா நடக்கல, ஆனால் நடக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க, ஆனால் பிரசங்கம் பண்ணுறதுனால இதெல்லாம் தெரிஞ்சதுனால நடக்காமல் இருக்குது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். சோத்திரம். அப்போ சபையில் இந்த மாதிரி நடக்கும்போது ஆண்டவர் பூமியில் வந்திருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி நடக்கிறத பார்த்துட்டு என்னுடைய வீட்டை வியாபார வீடு ஆகாதீர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அடித்து துரத்துறாரு. சாட்டவார் எடுத்து அடித்து துரத்துறாரு. புறாவே ஓடிப்போ, ஆடு மாடு நீயும் ஓடிப்போ, எல்லாம் ஓடிப்போ அப்படின்னு எல்லாம் ஆத்துமாக்களையும் அடித்து துரத்துறாரு. சபைக்கு வந்தவங்க எல்லாத்தையும் அடித்து துரத்துறாரு. வியாபார வீட்டில் வந்து நீங்கள் ஆராதனை பண்ணாதீங்க. வியாபார வீடு இல்லாமல் இருக்கிற இடங்க எங்கேங்கிறத பார்த்து அங்கே ஆராதனை பண்ண, அல்லது நீ வீட்லேயாவது போய் ஆராதனை பண்ணு. வியாபார வீட்டில் சந்தையில் கடையில் வந்துட்டு நீயே ஆராதனை பண்ணாத. புறா வைக்கிற கடையில் வந்துக்கிட்டு நீ ஆராதனை பண்ணாத. இது என்னுடைய ஆலயம் அல்ல, இது வந்து வியாபார வீடு அப்படின்னு சொல்லி புறாக்களையும் துரத்துறாரு, ஆடு மாடுகளையும் அடித்து துரத்துறாரு. பூமியில் வந்தப்போ இது நடந்த சம்பவம் இது. அதனால் இன்றைக்கு புறா விற்கிறதையும் ஆடு மாடு விற்கிறதையும் யாராவது பார்த்துட்டாங்கன்னா ஒன்றா அவங்கள துரத்தணும், இல்லாட்டினா நாம சபை விட்டு வெளியே போயிடணும். அப்போ தான் சபை உருப்படியாகும். நாமளும் அது கூட சேர்ந்து உட்காந்துட்டு இருந்தோம்னா அன்னைக்கு நடந்த வியாபாரம் இன்றைக்கி தான் நடக்குது. இன்றைக்கி என்ன போட்டா பிடிச்ச வியாபாரம் நடக்குது. எனக்கு இத்தனை சபை இருக்குது, எனக்கு இத்தனை ஆத்மாக்கள் இருக்காங்க, எனக்கு இப்படி இருக்குதுன்னு இன்றைக்கி வேறு இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞானம் வளர்ந்துருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி வேறு வகையில் நடந்துகிட்ருக்குது. ஆனால் வியாபாரம் ஒன்றே தான். அப்படியாக இன்றைக்கு தேவனுடைய வீடு இன்றைக்கு வியாபார வீடு ஆகிறதுனால தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு தேவன் நடத்துகிறார். மத்தேயு 21:13 மத்தேயு 21:13
போதும்.
ஜெப வீடுன்னு எழுதியிருக்குது முன்னால், ஆனால் உள்ளே வந்து பார்த்தா கல்லர் புகை. புதுசாக ரசிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் தெரியாது பாவம். உண்மையாக ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்றதுக்கு வருவாங்க, ஆனால் கொஞ்சம் பழகி 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 வந்தாச்சுன்னா எல்லா வியாபாரமும் இங்கே தான் நடக்குது, கல்லர் புகை. பாருங்கள் இதுக்கு மேலே எப்படி எழுதுறதுன்னு தெரியல. ஆண்டவர் எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எழுதிட்டார். வெளியில் ஜப வீடுன்னு எழுதியிருக்குது, ஆனால் உள்ளே வந்து பார்த்தாச்சுன்னா கல்லர் குகையாக இருந்து எல்லா காரியமும் நடந்து கொண்டிருக்கிறது. மார்க்கு 11:17 போதும். முன்னால் பார்க்கும்போது ஜப வீடுன்னு சொல்லி எழுதியிருக்குதுன்னு உங்களுக்கு தெரியலையா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? எல்லா சபைக்கும் முன்னாலேயும் ஜப வீடுன்னு எழுதியிருக்குது. எல்லா சபையிலையும் முன்னால் ஏதாவது ஜப வீடுன்னு எழுதப்பட்டிருக்கும், ஆனால் உள்ளே வந்து பார்த்தா மனுஷன் கல்லர் புகை ஆக்கி வச்சுட்டான். இது பாஸ்டர் உடந்த அதனால் இப்படி ஆயிருக்குது. அதில் இருக்கிற மூப்பர்கள்லாம் சேர்ந்து இன்றைக்கி ஆத்மாக்களை விற்று வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி காணிக்க வர வசூல் பத்தாதனால இன்னும் கூட அதிகமாக எப்படி சம்பாதிக்கலாங்கிறத பார்த்து பிஸ்னஸ் வேறு மாதிரி கொண்டு போய் 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 இன்றைக்கி கிறிஸ்தவ சமுதாயம் எங்கேயோ போயிட்டுருக்குது. அதனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு அதிசீக்கிரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. இதை அறிந்தவர்கள் தேவனுடைய ஆலயத்திலிருந்து தப்பி வெளியே வருவார்கள், அல்லது தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டு தனியாக இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். எரேமியா 7:9-14 வாசிப்போம். எரேமியா 7:9-14
பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அறிவுறுத்தலை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களா? என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கல்லற்புகை ஆயிற்றேன். இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் இந்திய நாமம் விளங்கப்பட்ட சீரோவில் உள்ள என் ஸ்தலத்திற்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பி நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். நீங்கள் இந்த கிரியைகளை எல்லாம் செய்தீர்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி வந்திருந்தும் நீங்கள் கேளாமலும் நான் உங்களை கூப்பிட்டும் நீங்கள் உத்தரவு போடாமலும் போனபடியினால் என் நாமம் தரிக்கப்பட்டதும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பதுமான இந்த ஆலயத்திற்கும் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தலத்திற்கும் நான் சீலோவுக்கு செய்தது போல செய்வேன். நான் உங்களுடைய எல்லா சகோதரருமாகிய எப்ராயிம் சந்ததி அனைத்தையும் தள்ளி போட்டது போல உங்களையும் என் முகத்தை விட்டு தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
போதும் போதும் போதும். இங்கே தேவனுடைய ஆலயத்துக்கு வர்ற அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி பொய்யானை இட்டு பாகாலுக்கு தூபம் காட்டி நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து பாருங்க. அப்படின்னா இந்த குறை தீர்றதுக்கு அங்கே போனால் இந்த குறை தீருமா, இந்த கோயிலுக்கு போனால் அந்த குறை தீருமா அப்படின்னு ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு குறையை தீர்க்கறதுக்கு ஒவ்வொரு ஆலயமாக போகிறது. இந்து கோயிலுக்கு போகிறது, முஸ்லீம் கோயிலுக்கு போகிறது, வேற போகிறது, அங்கே தீர்க்கு தரிசனம் சொல்கிறாங்க, அங்கே போகிறது, இங்கே போகிறது அப்படின்னு எல்லா ஆலயத்தை தேடி 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 போகிறது. சரி, எங்கேயும் வழி இல்லை, என்ன பண்ணலாம், சரி நாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிற்பாடு வந்து பாருங்கள். பிற்பாடு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எங்கேயும் நடக்கலைன்னா இங்கேயும் வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் எனக்கு முன்பாக நின்று இந்த அருவறுப்புகள் எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ பாருங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமைனா ஆராதிக்கிறதுக்கு மட்டும் இங்கே வரணும், மற்ற காரியமெல்லாம் தேவை வேணும் வாங்கணும்னு சொல்லியாச்சுன்னா அது எங்கெங்க இப்போ படிப்பு வரல அப்படின்னா அதுக்கு ஒரு சாமி இருக்குது. சோம்பேறியாக இருக்கான் சுறுசுறுப்பாக ஆகணும்னா அதுக்கு ஒரு சாமி இருக்குது. அப்படின்னா இந்துக்களுக்கு ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சாமி இருக்குது. அதான் 33 கோடி தேவர்களை வச்சுருக்குறாங்க. எங்கேயும் நடக்கலைன்னா கடைசியாக இங்கே வர்றது. ஆனால் ஆண்டவர் கேட்பாரா? கேட்க மாட்டார். பணம் வேணும்னா அதுக்கு ஒரு சாமி இருக்குது. இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு அங்கே போட்டுருவான், உடனே வீட்டில் பணம் வந்துருங்க. ஆமாம், குபேரன் ஒருத்தர் இருக்கிறான், சோத்திரம், அவனுக்கு வயிற்றில் எவ்வளோ போட்டாலும் பத்தாது. ஆமாம், சோத்திரம். இந்தியா பிச்சைக்கார நாடுங்கிறாங்க, ஆனால் இந்தியாவில் வர்ற வசூல் உலகத்திலேயே அதிகமான வசூல் வருது திருப்பதி உண்மையில் பாருங்க எப்படின்னு. அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு பிற்பாடு தேவனுடைய ஆலயத்தில் வந்து இங்கே நாங்கள் இந்தந்த காரியத்துக்கெல்லாம் அங்கே போக வேண்டியதாக இருக்குது, இதுக்கு நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு தான் வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து கலந்துக்கிறாங்க. இப்படி தேவனுடைய ஆலயத்தை அநேகர் கல்லர் குகை ஆக்கியிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் முந்தி என் நாமம் விளங்க பண்ணின சீரோவில் என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாம்பி நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். அப்படின்னா சீலோவில் வந்து என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, என்ன நடந்தது யாருக்கா தெரியுமா? சீலோவில் தேவனுடைய ஞாயிற்றுப்பு என்ன நடந்தது? இல்லை, சோத்திரம் பாருங்க. அது இல்லை, அங்கே அதுவும் இல்லை. இந்த வார்த்தை வந்து இந்த வசனம் நிறைய பேர்த்துக்கு தெரியாது, பைபிளை நிறைய டைம் படிச்சிருப்பாங்க. முந்தி என்னுடைய நாமம் விளங்கின சீரோவில் உள்ள ஆலயத்தை போய் பாருங்கள். அங்கே ஒரு ஆலயம் இருந்தது, இப்போ இல்லை. அது எப்படி காணாமல் போச்சு? அது காரணம் என்ன? இன்னைக்கு எருசலேம் தேவாலயம் இன்னைக்கு இருக்குது, ஒரு செவரு மட்டும் நிற்குது. எருசலேம் தேவாலயத்தில் ஒரே ஒரு செவரு மட்டும்தான் நிற்குது, அதுக்காக இன்னைக்கு யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆலயம் ஏன் அப்படி ஆச்சு? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்ப சீலவில் உள்ள ஆலயம் என்ன ஆச்சு யாருக்காவது தெரியுமா? வேதத்தை படிச்சிருக்கிறவங்க, 2 தடவை படித்தவங்க, 3 தடவை படித்தவங்க கேள்வி பதிலெல்லாம் நிறையா கேட்டு எழுதுவாங்க. சீலோவில் உள்ள ஆலயம் என்ன ஆச்சுன்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், முந்தி நீங்கள் அதை போய் பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் செய்த பொல்லாப்பத்தின் நிமித்தம் நான் அந்த ஆலயத்திற்கு செய்ததை போய் பாருங்கள். சோத்ரம். என்ன நடந்துச்சு தெரியல, என்ன நடந்தது சோத்ரம். அதான் மண்மேடு எப்படி ஆச்சு, என்ன காரணம் சோத்ரம். அதான் சீலோவிலிருந்து எழுதியிருக்குது, சீலோவிலுள்ள என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பு நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். ஆமாம், பைபிளில் இருக்குது. ஆமாம், படிச்சுது, அவ்வளோ ஞாபகமாக பண்ணி படித்து வச்சுருக்கிறேன். எங்கேன்னு கேட்டீங்கன்னா, உடன்படிக்கை பட்டிய சீலோவில் உள்ள அந்த அண்ணால் போய் ஜெபம் பண்ணால் பாருங்கள், அதுதான் அந்த இடம். அண்ணால் வந்து உதடுகள் அசைந்தது, சத்தம் வெளியே வரல. சாம்வேல் தீர்க்கதரிசி அப்படி போய் அப்படி வந்து கில்கால் போய் அப்படி சீலோவில் போய் அப்படி இருந்து தேவனை ஆராதிச்சுட்டு வந்த இடம். அந்த இடத்துல என்ன இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா,
உடன்படிக்கப்பட்டு இருந்தது.
பாருங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் ரெண்டு தடவை மூணு தடவை பைபிள் படித்தவங்க ஏதாவது டக்குன்னு சொன்னோன்னா பிடிச்சிட்டாங்க. ஐயோ, 40 தடவை எப்பா, நான் இன்னும் ஒரு டைம் கூட படிச்ச முடியலையே. சோத்ரா சோத்ரா. அப்போ அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. எந்தெந்த நாளன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஏழி தாத்தா இருந்தார். ஆ, ஒப்படி பிணகாசம் இருந்தது அங்கே தான். சோத்ரம். ஆ சோத்ரம். என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பெலிஸ்தேருக்கு விரோதமாக யுத்தம் நடந்தது. யுத்தம் நடந்தாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லா அருவறுப்புகளும் பண்ணிட்டு ஆண்டவர் கீழ்ப்படியாமல் இருந்து இந்த ஒப்பனி பணகாசு பண்ண காரியம் என்னங்கிறது அது பைபிளில் நல்லா தெளிவாக எழுதியிருக்குது. இன்றைக்கி நிறைய சபைகளில் இருக்கிற பாஸ்டருடைய பசங்க ஒப்பனி பணகாசுக்கு அண்ணன் தம்பிகளாக தான் இருக்காங்க இன்றைக்கி. ஆமாம், அதை விட படும் மோசம் சொன்ன மாதிரி. இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, யுத்தம் வந்தோடனே பெலிஸ்தேருக்கு விரோதமாக யுத்தம் வந்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒப்பனி பணகாசையும் ரெண்டு பேரும் தேவனுடைய பெட்டியை தூக்கிட்டாங்க. ஏன்னா தேவனுடைய பெட்டியை தூக்கிறதுக்கு அவங்களுக்கு தான் உரிமை இருக்குது. ஆசாரியருடைய பிள்ளைகள், லேவி கோத்திரத்தில் வந்தவங்க பெட்டியை தூக்குனாங்க. பாருங்கள், இந்த ஜனங்க போட்ட சத்தம் எப்படி இருந்ததுன்னா, பூமியை அதிர்ச்சாமா. வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இந்த பெலிஸ்தீர்கள் இந்த சத்தத்தை கேட்டுட்டு பூமியே அதிர்ச்சி, அந்த அளவுக்கு சத்தம் போட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஜெயிக்க போகிறோம், உடன்படிக்கை பெட்டி நாம் எடுத்துகிட்டு போகிறோம், இந்த பெட்டியை கொண்டு போயாச்சுன்னா அவன் எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் அவன் தோற்றுருவான் அப்படிங்கிற நம்பிக்கை இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்தது. ஆனால் இவங்க செஞ்ச காரியமெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்கு விரோதமான எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டாங்க. யுத்தம் வந்தோடனே உடன்படிக்கை பெட்டி தூங்கிட்டு யுத்தத்துக்கு கிளம்பிட்டாங்க. இந்த சத்தத்தை பார்த்த உடனே இந்த பெலிஸ்தீர்கள் என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா, என்னடா இவ்வளோ பெரிய சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களாம் ஆடி போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியலன்ட்டு தத்தளிக்கிறாங்க அந்த பெலிஸ்தீர்கள். நீங்கள் அந்த பகுதி எடுத்து வாசித்து பார்க்கும்போது தெரியும், தத்தளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படி பிரமிச்சு நின்றுட்டு, ஆனாலும் தைரியமாக நம்ம யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யுத்தம் பண்ணுறாங்க. அந்த யுத்தத்திலே ஒப்புனியும் பிணகாசும் கொல்லப்படுகிறார்கள், தேவனுடைய பெட்டி பிடிக்கப்படுகிறது, அது புறஜாதியருடைய தேசத்துக்கு போகிறது. திரும்பவும் அந்த பெட்டியை சாலமோன் இல்லை தாவீது ராஜா தான் அந்த பெட்டியை அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றாரு. அப்போ தேவனுடைய பெட்டி ஒவ்வொரு இடங்களையும் கொஞ்ச நாள் இருந்து வந்ததில் கடைசியில் தாவீது ராஜா அந்த பெட்டியை திரும்பவும் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குறாரு. அப்போ இன்றைக்கு தேவனுடைய வீட்டிலே நியாயத்தீர்ப்பு தொடங்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணி போடுறது, கடைசியில் ஜபம் பண்ணி மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாக போயிடும். இப்படி செய்கிறவங்களுக்கு, நான் இந்த ஜனங்களுக்கு செய்ததை நீங்கள் போய் முந்தி பாருங்கள், தேவனுடைய மகிமை வாசம் செய்த அந்த சிலுவம் ஆலயத்தை போய் பாருங்கள், தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது, ஒப்புனியும் பிரகாசம் கொல்லப்பட்டார்கள், தேவனுடைய பெட்டியை புறஜாதியார் பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி இதே மாதிரி இன்றைக்கு தேவ ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய நியாயத்தீர்ப்பு தொடங்குகிறபடியினால் புறஜாதிகள் நம்மளை மேற்கொள்கிறார்கள். நம்ம என்னமோ பயங்கரமாக வீர இப்படியாக்கு எங்கள் விசுவாசம் பெருசு எங்களுக்கு இந்த ரகசியம் பெருசாக எங்களால் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்னென்னமா பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாச்சுன்னா நம்மகிட்ட இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் பிரஜாதி எடுத்துகிட்டு போயிடும். அப்புறம் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துக்க வேண்டியதுதான். அப்புறம் உபாசம் போட்டு ஆண்டவரை இப்படி பண்ணுனா அப்படி பண்ணுன இப்படி பண்ணேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு மன்றாடினாதான் அந்த ஆசீர்வாதம் நம்மகிட்ட கிடைக்கும். அதனால் நம்மகிட்ட இருந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி புறஜாதியார் கையில் போகாமல் நம்ம பார்த்துக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் நம்மளை விட்டு போகாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அப்படியாக இன்னைக்கு சாலமோன் ராஜா எருசலேம் தேவாலயத்தை கட்டினான், எல்லா காரியம் செஞ்சான், எல்லாம் ஞானமாக செஞ்சார். அங்கே உடன்படிக்கை பெட்டியை வச்சார், ஜெபம் பண்ணார், தேவனுடைய சமூகம் வந்து இறங்கினது. இந்த ஆலயத்தில் செய்யப்படும் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சாலமோன் ராஜா பயங்கரமாக நின்று ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய மகிமையை கண்டார்கள். எல்லா ஆசீர்வாத ஜனங்களும் பார்த்தாங்க. ஆனால் சாலமோன் ராஜா தேவனுடைய வார்த்தையை விட்டு மீறினதுனால சாலமோன் ராஜாவையும் தள்ளினார், தேவன் கட்டின தேவாலயத்தையும் இடித்து தள்ளினார். அதனால் நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், நான் இப்படி வாழ்ந்தேன் அப்படி வாழ்ந்தேன் இப்படின்னெல்லாம் சொல்லிட்டு இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. என்றைக்கு தேவனுடைய வார்த்தையை விட்டு நாம் விலகுகிறோமோ அன்றைக்கு நம்ம செஞ்ச எல்லா ஆசீர்வாதமாக்கான காரியமெல்லாம் சாபமாக மாறும். கடைசியாக ஆண்டவர் நம்மளையும் தள்ளிடுவார், நம்மளையும் இடித்து போடுவார். அப்படின்னா ஏதாவது பெரிய ஆபத்தில் மாட்டிட்டு, தப்பிக்க முடியாத ஆபத்தில் மாட்டிட்டு முழிச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவோம். அதனால் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் ஒப்புரவாகி நாம் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இல்லாட்டினா எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது தேவன் அந்த மனிதன் செய்த காரியங்களையும் தள்ளுவார், அவனையும் தள்ளுவார். இப்போ லூசிவர் தூதன் பார்த்தீங்கன்னா அவனில் குற்றம் கண்ணம் காணப்படும் அளவும் அவனில் ஒரு குறையும் இல்லை, நல்லா இருந்துட்டு இருந்தார் லூசிபர் தூதன். தேவனுடைய சமூகத்திலே நல்ல விசுவாசம் உள்ள ஒரு வேலைக்காரனாக இருந்து போய் வந்து எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டு இருந்தார். என்னைக்கு தேவனுடைய கட்டளையை மீறினாரோ அன்னைக்கு அவனுடைய வேலையும் அவனை விட்டு போச்சு, அவனுடைய சிங்காசனத்தையும் தள்ளுனார், அவனையும் தள்ளுனார். அதே மாதிரி தான் உலகத்தில் எந்த ஒரு மனுஷனாக இருந்து இருக்கட்டும், தேவனுடைய சமூகத்தில் உண்மையும் விசுவாசமாக இருக்கும்போது எல்லா காரியத்தையும் கொடுப்பார். என்றைக்கு தேவனை விட்டு விலை விலகி போகிறார்களோ அன்றைக்கு அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் சாபமாக மாறும். மோசே பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் முகமுகமாய் பேசின மனுஷன், என்னாச்சு கடைசியில், என்னாச்சு அவருடைய நிலைமை, என்னாச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். போக முடியாமல் போச்சு. நீ இந்த காரியத்தை குறித்து என்னோடு நீ விண்ணப்பம் பண்ண வேண்டாம், நான் உன்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டேன், நீ என்னுடைய ஜனத்துக்கு முன்பாக என்னை நீ கனவீனம் பண்ணினபடியினால் நீ அந்த தேசத்தை பார்ப்பதில்லை, நீ போவதில்லை. அதனால் மலையில் மேலே ஏற்றி இங்கிருந்து பார்த்துக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மோசேக்கு அந்த அனுமதியை கொடுக்கல. காரணம், எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி அவன் செய்த பாவத்திற்கு எந்த நேரத்திலையும் எப்பொழுதும் தண்டனை கொடுக்க அவருக்கு தெரியும். அதனால் நான் தேவாலயத்தை கட்டினேன், சபைக்கு இவ்வளோ உதவி செஞ்சேன், இவ்வளோ கட்டினேன், இவ்வளோ செங்கல் வாங்கி கொடுத்தேன், இப்படியெல்லாம் செஞ்சனால நிறைய பேர் என்னென்னமோ சொல்லிட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் அந்த சிலோவில் உள்ள தேவாலயத்தை போய் பார்க்கணும், அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கிற சிலோவில் இருக்கிற தேவாலயத்தை பார்த்தாவே தெரியும் இது ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிறத. காரணத்தை பைபிள் இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா உடனே மனம் திரும்புவாங்க. அதனால் எப்பேற்பட்ட மனுஷனையும் தேவன் உயர்த்த முடியும். தேவனுடைய சமூகத்திலிருந்து வழிவிலகும் போது அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடியும். ஸ்தோத்திரம். ஓசியா 12:7-8 ஓசியா 12:7-8
அவன் வியாபாரி கள்ளத்தரசு அவன் கையில் இருக்கிறது, அநியாயம் செய்ய விரும்புகிறார். எப்ராயும் நான் ஐஸ்வர்யவானேன், நான் பொருளை சம்பாதித்தேன், நான் பிரயாசப்பட்டு தெரிந்த எல்லாவற்றிலும் பாவமாகிய அக்கிரமும் என்னிடத்தில் கண்டுபிடிக்கவில்லை என்று சொல்லுகிறார்.
போதும். அப்போ வியாபார வீடு கள்ளர் குகை, என்னுடைய வீடு வியாபார வீடு ஆக்காதிருங்கள். அப்போ வியாபாரம் பண்ண தராசு வேணுமில்ல, தராசு இல்லாமல் வியாபாரம் பண்ண முடியுமா? கையில் தராசு இருக்கிறது, எப்படி தர எப்படிப்பட்ட தரஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க? யாராவது பார்த்துருக்கீங்களா தேவனுடைய ஆலயத்தில் கள்ளர் குகையில் புறா விற்கிறவங்க, ஆடு மாடு விற்கிறவங்க, ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் விற்கிறாங்கல்ல எல்லாத்தையும் இன்னைக்கு சபைக்கு, நாங்கள் தான் இத்தனை சபையை வச்சுருக்கிறோம் அப்படின்ட்டு எப்படிப்பட்ட தராசு வச்சுருக்காங்க யாருக்காவது தெரியுமா? கள்ள தராசு எப்படி இருக்குது பார்த்துருக்குறீங்களான்னு கேட்டேன். சோத்திரம். இந்த பகுதியை வாசிங்கன்னா வீட்டில் போகும்போது தெரியும் என்னன்னா. ஆமாம், தராசு எப்படின்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய பிரமாணத்தை குறைக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது நன்மையான காரியத்தை கொஞ்சம் மறைச்சி வச்சிடறது, தீமையான காரியத்தை சொல்கிறதில்ல. அப்படி வந்து கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள போதகர்கள் பேச வேண்டியதை பேசுறதில்ல, நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசம் காமிக்கிறதில்ல. இப்படி தங்களுக்கு என்ன வருமானம் வர வேண்டிய வழி இருக்குதோ அந்த வழியை மட்டும் பார்த்து அதுக்கேற்ற பிரசங்கம் மட்டும் பண்ணிக்கிறது. நம்ம வேதத்தில் இருக்கிற உண்மையான காரியத்தை நன்மைக்கும் தீமைக்கும் உண்டான வித்தியாசத்தை சொல்லுவதில்லை. அதுக்கு பதிலாக தங்களுக்கு காணிக்கையும் தசம்பாகமும் அல்லது தங்களுக்கு வருமானம் எப்படி வருங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிரசங்களை எடுத்து பேசி ஜனங்கிட்ட காசை கொடுக்கறது, இதுதான் கள்ளத்தராசு. ஆமாம், எங்கிட்ட எந்த குறையுமே இல்லை, நான் ஏதாவது குறை பண்ணேன்னா ஒன்றும் பண்ணல, இருக்கிறது தான் பிரசங்கம் பண்ணேன். இப்படியாக இன்றைக்கு ஜனங்களுக்கு பிரியமான காரியங்களை பார்த்து பேசி அதுலேருந்து வருமானத்தை தேடி எடுக்கிறது தான் கள்ளத்தராசு. பைபிள் இருக்கிற உண்மையான காரியத்தை பிரசங்கம் பண்ணால் இந்த வாரம் வந்தவங்க அடுத்த வாரம் வரமாட்டாங்க. என்ன பாஸ்ட் இப்படி பேசுகிறாரு, போட்டு தள்ளுறாரு. இன்னும் கொஞ்சம் நஞ்சம் ஆச்சுன்னா நாசகம் கடையில் குப்பையை கலர்ன மாதிரி எல்லாத்தையும் எடுத்து சொல்லி போட்டு வராட்டிருக்குது. மரியாதையை நம்ம வேறு சபையை பார்த்து ஓடிடலாம். பைபிள் இருக்க எடுத்து பேசியாச்சுன்னா அவ்வளவுதான், அதை விட்டு போட்டு இன்னைக்கு எங்கே வருமானம் வரும், எங்கே நம்மளுக்கு காசு வரும் அப்படிங்கிறத பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் சாபத்தை ஏன் எழுதியிருக்காருன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. எங்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் எப்பவுமே ஆசீர்வாதத்தை பற்றி பேசுங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அப்போ சாபத்தை ஆண்டவர் யாருக்கு எழுதியிருக்காரு? அவங்களாம் சொல்கிறதுனால பிசாசுக்கு எழுதியிருக்காரு. ஆனால் அவங்களாம் சொல்கிறது பிசாசுக்கு தான் சாபத்தை எழுதி வச்சுருக்காருன்னு. என்ன கதையாக இருக்குது, பைபிளை வாசிக்காமல் எப்படி புரிஞ்சிருக்காங்க பாருங்க. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன், ரெண்டையும் ஆண்டவர் இங்கே தான் வச்சுருக்காரு. நீ நன்மை செய்தாலும் உனக்கு மேன்மை இல்லையோ, படுத்திருக்குது. ஆனால் இங்கே வந்து தீமை செய்தால் பாவம் சாத்தாங்கிட்ட தான் இருக்குது, உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன ஊர் கதை, சோத்திரம். இதுதான் கள்ளத்தராசுங்கிறது. இப்படியாக கள்ளத்தராசு அவன் கையில் இருக்கிறது அப்படின்னா கள்ளத்தனமான வார்த்தைகளை உபயோகித்து தனக்கு ஆதாயத்தை தேடும்படியான பிரசங்களை செய்து தனக்கு மட்டும் ஆதாயத்தை தேடிக்கொண்டிருப்பது தேவனுடைய வார்த்தைகளை உண்மையாக தேவன் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அந்த காரியத்தை சொல்கிறதில்ல. வெளிப்படுத்தல் 3:16 16-18 பதினெட்டு வரை வாசிப்போம்.
இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெளிவெளிப்பாய் இருக்கிறபடியால் உன்னை வாயிலிருந்து வாந்தி பண்ணுவது பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாகமாக இருந்தது அறியாமல் நான் ஐஸ்வர்யன் என்றும் திரவிய சம்பந்தம் உள்ளவன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்கிறபடியா நான் நீ ஐஸ்வர்யனாகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் நிர்வாகமாக அவலட்சணம் தொன்றாதபடிக்கு நீ எடுத்துக் கொள்வதற்கு வெண்வஸ்கரத்தையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடைய உனக்கு உன் கண்களுக்கு கழிப்பில் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். நான் நேசிக்கிறவர்களை
கடிந்து பாருங்க. சபையை பத்தி சொல்லுகிற காரியத்துல 7 சபையை பத்தி சொல்லிட்டு வர்றாரு வெளிப்படுத்தும் புத்தகத்துல. இதுல 7வது சபைக்கு சொல்ற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா 7வது சபையிலையும் நியாய தீர்ப்பு நடக்குது. 7வது சபை எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற காலம்தான் 7வது சபையினுடைய காலம். இன்னைக்கு இருக்கிற ஜனங்க எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்காங்கன்னா அனலும் இல்லை குணரும் இல்லை. அது எப்படி கண்டுபிடிக்கலான்னா இங்க சபையில பாட்டு பாடிட்டு இருக்கும்போது தூரத்துல நின்று கேட்டா தெரியும் இவங்க சந்தோஷத்துல பாடுறாங்களா துக்கத்துல பாடுறாங்களான்னு. ரெண்டாம் கட்ட பாட்டு ஏதாவது சபையில பாட்டு பாடிட்டு இருந்தாங்கன்னா தூரத்துலேருந்து கேட்டீங்கன்னா தெரியும் அது அந்த சபை அனலா இருக்குதா குளிரா இருக்குதான்ட்டு. அந்த பாட்டு அப்படிப்பட்ட பாட்டா இருக்கும். ஆமா, ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. பேச்சு அதே மாதிரிதான், உற்சாகமா பேசுவாங்களா அப்படின்னா இல்லை, அல்லது அறிவில்லாம பேசுவாங்களா கொஞ்சம் இருக்கும், சரக்கு இருக்கும், ஆனா முழுவதும் இருக்காது. இப்படியாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ மனம் திரும்பு. ஆமா, இங்க எல்லாத்துக்கும் பொருள் இருக்குது. நீ தரித்திரனா இருக்கிறதுக்கு மாறணும்னா நீ எங்கிட்ட பொண்ணு நீ வாங்கிக்கோ. நீ குருடனா இருந்ததுன்னா நீ கண்ணுக்கு கழிக்கம் போடணும். கண்ணுக்கு கழிக்கம் போடணும்னா குதிரைக்கு பட்டை கட்டுற மாதிரி உன்னுடைய தரிசனத்தை ஒழுங்குபடுத்திக்கொள். கண்ணுக்கு கழிக்கம் போடுவது என்று சொன்னால் குதிரைக்கு பட்டை கட்டுற மாதிரி. குதிரையினுடைய கண்ணுடைய பார்வை வந்து எப்படி தெரியும் கேட்டீங்கன்னா 360 டிகிரியும் தெரியும் கண்ணுடைய பார்வை. சோத்திரம். குதிரைக்குடைய பார்வை வந்து நம்மளுக்கெல்லாம் முன்னால் வந்து 100 பார்க்குற பக்கமெல்லாம் தெரியும், ஆனால் குதிரைக்கு பார்வை முன்பக்கமும் நல்லா தெரியும், பின்னால் இருக்கிற பக்கமும் நல்லா தெரியும். குதிரையுடைய வாளுக்கு பின்னால் 2 அடிக்கு பின்னால் ஒரு மனுஷன் வந்தால் கூட குதிரைக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி கண்ணுடைய பார்வையை ஆண்டவர் வச்சுருக்கார். அதனால தான் குதிரையை வந்து யாருமே அடக்க முடியாமல் இருந்தாங்க. குதிரையை ஒரு ஆள் வந்து அடக்கலாம், எப்படி அடக்கலாம், என்ன காரணத்தை கண்டுபிடிச்சி அடக்கணும், யாருக்கா தெரியுமா? அதான் போ, என்ன காரணத்தினால போட்டாங்க? அதான் இப்போ எதை பார்த்து பயந்து ஓடிச்சு? சோத்திரம். அதனுடைய நிழலை பார்த்தே பயந்தது. அதனால அதனுடைய நிழல் அதுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் கண்ணுக்கு அந்த பட்டை வச்சு கட்டியிருக்கேன். அந்த மாதிரி நம்முடைய தரிசனம் பார்த்தீங்கன்னா உலகமெல்லாம் சுத்துது, தேவனுடைய காரியத்தில் நிலையாக நிற்க மாட்டேங்குது. அதனால் நீ கண்ணுக்கு கழிக்கும் போடு அப்படின்னா உன்னுடைய தரிசனத்தை நீ ஒருமுகப்படுத்து, தேவனுடைய வசனத்துக்கு நேராக செலுத்து. இப்படி இருக்கும்போது நீ பார்வை அடைய முடியும். இப்படியாக இருந்து உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்துக்கும் நான் உனக்கு வஸ்திரம் வச்சுருக்கிறேன், உனக்கு பொன்னாபரணம் வச்சுருக்கிறேன், உனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கு ஆண்டவர் சொல்லிட்டு வர்ற. ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. அப்போ ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரோ அவங்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆண்டவருடைய தண்டனை நம்மளுக்கு கிடைக்குதுன்னா ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாருன்னு அர்த்தம். நிறைய பேர்த்துக்கு என்ன தப்பு பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது, என்னை யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர், நான் என்ன பண்ணாலும் எனக்கு ஒன்றுமே ஆகிறது இல்லையே, காய்ச்சல் வரமாட்டேங்குது, தலைவலி வரமாட்டேங்குது, நல்லா தான் இருக்கிறேன்ன அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நேசிக்கிற ஜனங்களாக இருந்தால் அவங்க செஞ்ச தப்புக்கு அப்பப்போ தண்டனை கொடுத்து இதை செய்யாத இதை செய்யாதன்னு எச்சரிச்சுட்டே இருப்பார். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளுக்கு தேவன் நம்மளை அதிகமாக நேசிக்கிறபடியினால் நம்மளுக்கு சோதனைகளும் கஷ்டங்களும் தண்டனைகளும் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த காரியத்தில் நாம் மனம் திரும்பும் போது அந்த காரியங்கள் நீங்கி நம்மளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் திரும்பவும் வருகிறது. 20-21 வாசிப்போம். வெளிப்படுத்தல் போதும். வெளியில தேவனுடைய சபையில நியாய தீர்ப்பு நடந்துட்டு இருக்குது, அதனால நீ என்ன பண்ண, உன்னுடைய இருதயமாகிய தேவனுடைய ஆலயத்தை நீ தர. வெளியில எல்லா சபையிலையும் நியாய தீர்ப்பு நடந்துட்டு இருக்குது, அதனால நீ என்ன பண்ண, சபையில போய் உட்காந்துட்டு எல்லாத்துக்கூட கும்மி அடிச்சுக்கிட்டு எல்லாரும் இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்காதடியே, நீ என்ன பண்ண, உன்னுடைய இருதய கதவை நீ தர, திறந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சினா உனக்கு நான் என்ன பண்ணுவேன், என்னோட சிங்காசனத்தில் உட்கார முடியும் அதிகாரம் சொல்லுவேன். அப்போ சபைக்கு போகணும்னு அவசியம் இல்லை, சபையினுடைய எல்லா கட்டுப்பாட்டு கீழ்ப்படியணும்னு அவசியம் இல்லை. ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து கீழ்ப்படிந்து தேவனுடைய சமூகத்துக்கு தன்னை அர்ப்பணித்தால் போதும், தேவனுடைய சிங்காசனத்தில் உட்காரலாம். ஏன்னா சபையில் பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், சபையில் சண்டை, பிரச்சனை, சபைக்கு போனால் பாழாக்கு மறுவறுப்பு நிற்கத்தகாத இடத்துலேயே நின்று கொண்டு இருக்கிறது. என்னது பாழாக்கு மறுவறுப்பு நிற்கத்தகாத இடத்துல பரிசுத்த ஸ்தலத்திலே நின்று கொண்டிருக்கிறது? எது? கள்ளத்தராசு. சில இடத்துல விக்கிரகம் நேரடியாகவே நிற்கிது, அது புரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்படியாக இன்றைக்கு தேவனுடைய வீட்டிலே தேவனுடைய நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் நீதிமான் ரட்சிக்கப்பட வேண்டும். எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும்? நீதிமான் தன்னுடைய வீட்டு கதவை திறக்க வேண்டும். தன்னுடைய இருதயமாகிய வீட்டு கதவை திறந்தால் தேவன் அவனோடு வந்து வாசம் பண்ணி அவனுக்கு தேவனுடைய காரியங்களை போதித்து தேவன் அவனுக்கு அவன் கேட்குற கேள்விக்கு பதிலை கொடுத்து தேவன் அவனை ஆசீர்வதித்து, என்ன ஆசீர்வாதம்? தேவனுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி உண்டான அதிகாரத்தை தேவன் கட்டளையிடுகிறார். அதனால் தேவனுடைய ஆலயத்திலே நியாய தீர்ப்பு சபையில் எப்படி சபை விட்டு சபை மாறி 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 ஓடணும்னு அவசியம் இல்லை. சபை இல்லாத இடத்துல போய் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா ஐயோ ஆராதிக்கிறதுக்கு இங்கே சபையே இல்லையே அப்படின்னு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய இருதயமாகிய தேவனுடைய ஆலயத்தில் நம்முடைய இருதய கதவை திறந்தோம்னா தேவன் நம்ம நம்மோடு வாசமாக இருந்து தேவன் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஏசாயா 5:4-10 ஏசாயா 5:4-10
அதற்கு நீ செய்யாமல் அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததல்ல. இப்பொழுதும் நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அது மேலும் எடுத்து போடுவேன், அது மேலும் போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது விரிந்து போகும், அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முச்செடியும் நெருஞ்சிலும் உழைக்கும், அது மேல் மழை பெய்யாத படிக்கு மேகங்களுக்கு கட்டிடுவேன் என்கிறார். செனேகின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்திற்கும் காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு.
இதோ முறைப்பாடு, கொடுமையும் முறைப்பாடு ஆண்டவர் யார்கிட்ட சொல்றாருன்னா ஜனங்கிட்ட சொல்றாரு. நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாத எந்த வேலையை இனி
செய்யலாம்.
என்ன அர்த்தம் பாருங்க. தேவனுடைய வீட்டில் நியாய தீர்ப்பு நடந்துட்டு இருக்குது. ஆண்டவர் யோசனை பண்ணி சொல்றாரு, நான் இந்த ஜனங்களுக்கு ஊழியத்தில் என்னென்னமோ ஆசீர்வாதங்களை நான் கொடுத்தேன், இனி என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தா இந்த ஜனங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஆண்டவரே யோசனை பண்ணுறாரு. செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. சபை வேணும்னு கேட்டாங்க, இடம் வேணும்னு கேட்டாங்க, ஆத்மா வேணும்னு கேட்டாங்க, கார் வேணும்னு கேட்டாங்க, பஸ்ஸில் வேணும்னு கேட்டாங்க, ட்ரெயினில் ஊழியம் செய்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு ட்ரெயினே ஊழியத்துக்கு வேண்டி போயிட்டுருக்குது. அதே மாதிரி பிளைனில் ஊழியம் செய்கிறவங்களும் இருக்காங்க, ஒரு கப்பல் எடுத்துகிட்டு உலகம் முழுவதும் ஊழியம் செய்கிறவங்களும் இருக்காங்க. தனி ஃப்ளைட்டில் ஊழியத்துக்குன்னு ஊழியக்காரங்க ஊழியம் செய்கிறவங்க மட்டும் போய் எல்லாம் ஏரோட்ரம்ல இறங்கி அந்த ஃப்ளைட்டை நட்டிட்டு உலகம் முழுவதும் ஊழியம் செய்கிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி ட்ரெயினும் இருக்குது, ட்ரெயினில் மொத்தமாக ஏறிட்டு போய் ஒரு ஊரில் நிறுத்திட்டு அந்த ஊரெல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு திரும்ப அந்த ட்ரெயினில் ஏறி அடுத்த ஊருக்கு போகிறவங்களும் இருக்காங்க. இப்படி என்னென்னமோ மாதிரி ஊழியங்கள்லாம் நடந்துகிட்ருக்குது. அப்போ ஆண்டவர் கேட்குறார், நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாத எந்த வேலையை செய்யலாம்? எல்லாம் செஞ்சு முடித்தார், செய்யாது ஒன்றுமே இல்லை. எல்லா ஆசீர்வாதத்தையும் ஜனங்க வாங்கிட்டாங்க, ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா பழம் கசப்பான பழம் தாங்க வருது, கனி மட்டும் சரியில்லை, கசக்குது. ஆனால் ஆண்டவர் நட்டது பார்த்தீங்கன்னா நல்ல திராட்சை செடி தான் நட்டிருக்காரு. இங்கிலீஷ் பைபிளில் நோபல் வைன் அப்படின்னா ராஜரீகமான திராட்சை செடியை நட்டிருக்காரு, ஆனால் பழம் வந்து பார்த்தீங்கன்னா கசக்குது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், முதல்ல திராட்சை தோட்டத்துக்கு போட்ட வேலியை பிடுங்கி எடுத்துடலாம். தேவனுடைய வீட்டில் நியாய தீர்ப்பு எப்படி நடக்குது பாருங்கள். முதல்ல என்ன பண்ணலாம், முதல்ல அதுக்கு வேலியை பிடுங்கி எடுத்தாச்சுன்னா போதும் தானே எல்லாம் சரியாகும். மனம் திரும்பாதனாலாம் மனம் திரும்புவான், உடனே வருவான், திருடம் வந்துடுவான், மேய்ந்து போடப்படும், ஆடு மாடலும் உள்ள வந்துடும், தந்த வீட்டில் நாய் வந்த மாதிரி வந்துடும். அடைப்பை தகர்ப்பேன் அப்படின்னா, அப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற இடத்த எல்லாத்தையும் உடச்சி போடுறது. திராட்சை தோட்டத்துக்கு வேலி எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னா, கல்லில் வச்சு கட்டியிருப்பாங்க. ஒரு திராட்சை தோட்டத்துக்கு ஒரு செடி எத்தனை வருஷத்துக்கு வளரும் யாருக்கா தெரியுமா? இப்போ நெல்லுனா 3 மாதத்தில் அறுத்துடலாம், வாழைனா 10 மாதம், கரும்புனா 10 மாதம். திராட்சை செடி வந்து எத்தனை வருஷம் வச்சு இருக்கும்? 50 வருஷம், 100 வருஷமெல்லாம் இருக்கும். திராட்சை செடி 25 வருஷம், 50 வருஷம், 100 வருஷமெல்லாம் இருக்கும். அதனால் சுவரெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கல்லுலேயே வச்சு கட்டிடுவாங்க. ஆமாம், அடிக்கடி ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால் கல்லுலேயே வச்சு. அப்போ ஆண்டவர் முதல்ல வேலியை எடுத்து போடுகிறார். அப்போ தேவனுடைய ஊழியத்திலே, தேவனுடைய சபையிலே முதல்ல வேலியை பிடிக்கி போடுகிறார். அதுக்கப்புறம் அந்த கல் சவரை இடித்து போடுகிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா, மழை இல்லை. ஆமாம், மழை பெய்யறதில்ல. மழை பெய்யாமல் இருக்கிறதுக்கு மேகத்தை கட்டளையிடுவேன். மழைனா முன்மாறி மழையும் இல்லை, பின்மாறி மழையும் இல்லை. பரிசுத்த ஆவியினுடைய எந்த ஒரு காரியமும் இல்லை. நீ பரிசுத்த ஆவினா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஏதோ அர்த்தமில்லாத பாஷையை சபையில் அழப்பிட்டு இருந்தா, இதுதான் அந்நிய பாஷையை பேசுனா, இதுதான் பரிசுத்தாவி நினச்சிட்டு இருக்காங்க. பரிசுத்தாவி வந்து முன்மாறி மழையினுடைய பரிசுத்தாவி இருக்குது, பின்மாறி மழைக்கும் ஒரு பரிசுத்தாவி இருக்குது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ மழை பெய்யலை. அதுக்கப்புறம் என்னாச்சு? முள் வளர்ந்துருது. முட்செடியும் நெரிஞ்சலும் முளைக்கும். களை எடுக்காமல் இருந்தாச்சுன்னா முள் நெரிஞ்சலும் முளைக்கும். களை எடுக்கிறதுன்னு என்னன்னா, களை எடுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பப்போ நடக்கிற தவறுகளை, அப்பப்போ நடக்கிற செய்கிற தப்பை உடனே திருத்திக்கிட்டோம்னா நம்ம நிலம் நல்ல நிலமாக இருக்கும். இது கேள்வி கேட்பாரே கிடையாது, எதுலேயும் திருந்துறதில்லை, கீழ்படியறதே இல்லை, களை எடுக்கிறது இல்லை. களை எடுக்காமல் இருந்தனால எல்லா முட்செடியும் முளைச்சி முள்ளும் நெரிஞ்சலும். அப்படின்னா ஜென்ம பாவங்களும் கர்ம பாவங்களும் நிறைஞ்சு வளர்ந்து 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 திராட்சை செடியினுடைய அடையாளத்தையும் அழிச்சு போச்சு. திராட்சை செடி எங்கே? சபையினுடைய அடையாளம் எங்கே? ஜனங்கள் நிறைய பேர் கூடி வர்றாங்க, வெளியில் போர்டு எழுதியிருக்குது சபைன்ட்டு, ஆனால் உள்ளே நடக்கிற காரியத்தை பார்த்தா பாட்டு பாடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் யாருக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிது, யாருடைய மனசு சந்தோஷமாக இருந்தது, யாருடைய ஜபம் கேட்கப்பட்டது, அதெல்லாம் கிடையாது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வர்றாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, துள்றாங்க, சபைக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருந்துச்சு. யாருக்கும் எந்த ஆதாயமும் கிடைக்கிறது இல்லை. அதனால் ஆண்டவர் பார்த்தாரு, எல்லாத்தையும் எடுத்து போட்டார். புட்செடி வந்துடுச்சு, அப்புறம் ஊரில் இருக்கிற எல்லா காட்டு மிருகமும் உள்ளே போந்துருச்சு. இன்றைக்கி பார்க்குக்கு போகிறதுக்கு பதிலாக சர்ச்சுக்கு போனால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சர்ச்சுக்கு போகிறாங்க. அந்த மாதிரி சபைகள்லாம் இருக்குது. ஆமாம், பீச்சுக்கு போகலாங்கிறதுக்கு பதிலாக பீச்சுக்கு போகிறத விட சர்ச்சுக்கு போனால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சபையில் கட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி பீச்சில் கூடுற கூட்டத்தை விட சபையில் கூடுற கூட்டம்தான் அதிகமாக இருக்குது. எல்லாமே நடக்குது, அதனால் அங்கேயே போயிடலாமே. அதான் ஆண்டவர் வேலியை எடுத்து போட்டார். வேலியை எடுத்து போட்டாச்சுன்னா எல்லா காட்டு மிருகம் உள்ள வந்துடுச்சு. பாருங்கள், சபைகள்லாம் இன்றைக்கி சபைகளில் பல சபைகளுடைய காரியங்களை தெரிஞ்சவங்களுக்கு நான் பேசுகிற காரியங்கள் நல்லா புரியும். இதுதான் முறைப்பாடு, இதுதான் பிரச்சனை. அதுக்கப்புறம் 8வது வசனத்தை வாசிப்போம். சபையில தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நடந்துட்டு இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா, ஒரு சபையை வச்சு நடத்துகிறதே பெரிய காரியம். இதில் பெருமையை என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, வீட்டோட வீட்டை சேர்த்து கட்டுக்கிறவனுக்கு ஐயோ அப்படின்னா. பிரான்ச் சர்ச் நிறையா இருக்குதாம்மா, பார்த்துக்குங்க. ஒரு சபையில் நடக்கிற நியாயத்தீர்ப்பை தாங்க முடியல. அதனால எங்களுக்கு சர்ச்சு இங்க இருக்குது, அங்க இருக்குது, அங்க இருக்குது, இங்க இருக்குது, பிரான்ச் சர்ச் இங்க இருக்குது, எங்களுக்கு தான் நிறைய சர்ச் இருக்குது, எங்களுக்கு எல்லா கிராமத்திலையும் சர்ச் இருக்குது, எல்லா பட்டணத்திலையும் இருக்குது அப்படின்னு வயலோட வயலை சேர்த்து கட்டிக்கிறான். நிறைய பேர் எழுத்தின்படியாக வந்து வீட்டோட வீட்டை சேர்த்து கட்டிக்கிறாங்க, எல்லாம் கிறிஸ்தவங்க தான். ஆமா, ஊழியர் ஸ்தலத்துல எனக்கு இந்த ஊழியர் இருக்குது, அந்த ஊழியர் இருக்குது, இந்த ஊழியர் இருக்குதுன்னு எல்லா ஊழியத்தையும் சேர்த்து எனக்கு எனக்கு எனக்குன்னு வச்சுக்கிறாங்க. அடுத்தவங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, நல்லது. ஆனால் ஆண்டவருடைய நியாயத்திற்கு நடந்துட்டு இருக்குது. இந்த சமயத்தில் எல்லா நியாயத்திற்கும் ஒருத்தனை வாங்கிட்டா ரொம்ப நல்லது தானே? எதுக்கு இந்த பிரச்சனை? வயலோட வயலை சேர்த்து கட்டினா நீ வச்சு கட்டிக்கோ, எல்லா வயலுக்கும் வர நியாயத்திற்கும் நீ வாங்கி அனுபவிச்சுக்கோ. வீட்டோட வீட்டை சேர்த்து கட்டினியா, எல்லா பிரச்சனையும் வாங்கி நீயா கட்டிக்கோ. வீட்டோட வீட்டு கட்ட முடியாதவன், தனியாக வாடகை வீட்டில் இருக்கிறவன், ஆண்டவரே இன்னைக்கு போதிச்சீர், அதற்காக சோத்திரம், இன்னைக்கு ஒரு நாள் நடத்தினீர். ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் அதிசயமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குதுன்னு ஜெபம் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டே இருப்பான். எல்லாம் வீட்டோட வீட்டை சேர்த்து கட்டி வச்சாச்சுன்னா இந்த வீட்டில் வர்ற பிரச்சனையை தாங்கணும், அந்த வீடு அப்படி ரிப்பேராக போச்சு, இந்த வீட்டுக்கு வாடகை வர மாட்டேங்குது, இந்த வீட்டில் அப்படி நடக்குது, அந்த வீட்டில் இப்படி நடக்குது, எதுக்கு அந்த பிரச்சனை? அதே மாதிரி ஆவிக்குரிய நிலைமையில் சபைகள் நேராக நிறைய கட்டி வச்சாச்சுன்னா இந்த சபையில் அந்த பிரச்சனை, அந்த சபையில் இந்த பிரச்சனை, இந்த சபையில் ஒரு ரவுடி வந்து தொந்தரவு பண்ணுறான், இந்த சபையில் பிஜேபிக்காரங்க இருக்காங்க, இந்த சபையில் அங்கே பாட்டு பாட விட மாட்டேங்கிறாங்க, இங்கே ஒரு எதிர்ப்பு இருக்குது, அங்கே ஒரு எதிர்ப்பு இருக்குது, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி. காரணம் என்னென்னா, ஆண்டவர் வேலையை எடுத்து போட்டார். தேவனுடைய வீட்டில் நியாய தீர்ப்பு நடக்கிறதுனால, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால, தேவனுடைய ஜனங்களுக்கு வர ஆசீர்வாதத்தை தேவன் எடுத்து போட்டார். முதல்ல வேலையை எடுத்து போட்டார், அப்புறம் கல்லை உடச்சி போட்டார், கட்சவரை உடச்சி போட்டார், மலைக்கு மேகத்தை கட்டளை இடுறதில்ல, அப்புறம் முள்ளு நெஞ்சில் வந்துருச்சு, அப்புறம் இப்படி எல்லாம் வந்து திராட்சை தோட்டம் வந்து இன்னைக்கு என்னமோ மாறி போச்சு. இன்னைக்கு சபையினுடைய அடையாளமெல்லாம் தேடி பார்த்தாச்சுன்னா இன்னைக்கு தேடி தான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கு. சபைக்கு போயிட்டு வர்றவங்களை பார்த்தா ஃப்ளைட்டில் ஏறி இறங்கி ட்ராவல் பண்ணி வந்தவங்க மாதிரி அப்படி மேக்கப்போட வருவாங்க. எங்கே போயிட்டு வர்றாங்கன்னே தெரியாது, அவங்க சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும். சர்ச்சுக்கு போயிட்டு வர்றாங்க, ஆடாமல் அசையாமல் குழுக்காமல். நிறையா சபையில் ஏசி இருந்தால் தான் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. கேட்டால் நாங்கள் இவ்வளோ காசு கொடுத்துருக்கோம்ல, அப்படி தேடி தேடி ஓடுறாங்க இன்னைக்கு சோத்திரம். அதனால் நடக்க முடியாது, கஷ்டப்பட முடியாது. அதனால் இருக்கிற ரோட்டோரத்தில் அப்படி எங்கே அப்படியே அலங்காமல் குழுக்காமல் போய் இருக்கிற சபை என்னன்னு பார்த்து அங்கே போயிட்டு வரணும். அப்படியாக இன்றைக்கு தேவனுடைய வீட்டிலே தேவனுடைய நியாய தீர்ப்பு நடந்து கொண்டு இருக்கிறபடி நாள் அநேக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே நாம் நம்முடைய இருதயமாகிய தேவனுடைய வீட்டிலே தேவனுடைய நியாய தீர்ப்பை அறிந்து உணர்ந்தவர்களாக இருந்தால், முதலாவது நம்முடைய இருதய கதவை நாம் திறந்து நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி நீதிமான ரட்சிக்கப்பட வேண்டியதாக அவசியமாக இருக்கிறது. அதனால் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இப்படியாக நியாய தீர்ப்பு மொத்தம் எட்டு வகையான நியாய தீர்ப்பு இருக்குது. இந்த எட்டு நியாய தீர்ப்பும் 1000 வருஷம் ஆக முடியாது. இப்போ முதல் நியாய தீர்ப்பு முடிஞ்சுதா இல்லையான்னு தெரியறதுக்கு எத்தனை நாள் காத்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், எருசலேம் தேவாலயத்தில் யுத்தம் நடந்துட்டுருக்குது. 3வது உலகப்போர் தொடங்கியாச்சுன்னா தெரிஞ்சுக்கலாம், சபை வந்து முடிஞ்சு போச்சுன்னா சபையை நடத்த முடியாது, சபைக்கு ஜனங்க வரமாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற வசதிகள் எல்லாமே குறைஞ்சி போயிடும். அதனால் 3வது உலகப்போர் வந்து தொடங்கிறதுக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு யுத்தங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லா நாடும் போட்டி போட்டுட்டு இருக்குது, எப்படி யுத்தத்தை தொடங்கலாம், யுத்தத்தை தொடங்கினா இவன் இந்த மாதிரி அணு ஆயுதம் போட்டுருவாங்க, அந்த நாடு இப்படி யுத்தம் பண்ணும், இந்த நாடு யுத்தம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் பயந்து இருக்காங்க. இன்னொரு யுத்தம் தொடங்குச்சுன்னா 2வது உலகப்போரை விட அதிகமான அழிவு நாசமும் பூமியில் சம்பவிக்க போகுது. அதனால் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜனங்க பொறுமையாக எல்லா நாடும் காத்துட்டு இருக்குது. ஆனாலும் அவங்க பொறுமையை இழந்து ஒவ்வொரு நாளும் அந்த பொறுமையை இழந்துட்டு இருக்காங்க. காரணம், தேவனுடைய வார்த்தைக்கு வேண்டி அவர்கள் எல்லாரும் காத்துட்ருக்காங்க. இப்படி எருசலேம் தேவாலயம் ஆகிய தேவனுடைய வீட்டில் நியாய தீர்ப்பு தொடங்கியாச்சுன்னா சபையில் தேவனுடைய நியாய தீர்ப்பு நடந்து முடிஞ்சாச்சு, இப்படி உட்காந்து தேவனுடைய வசனத்தை கேட்க முடியாது, இப்படி சுதந்திரமா தேவனை ஆராதிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு பஞ்சம் வந்துடும், அப்புறம் சொகுசா இருந்த வாழ்க்கை ஆமா போய் அப்புறம் எல்லாருடைய மவுசும் ஒன்றும் இல்லாமல் ஆகி போகும். அதனால் இன்றைக்கு ரச்சனையினால் இன்றைக்கே நம்முடைய இருதய கதவை நாம் திறந்தால் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் தேவனை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதே மாதிரி தேவனும் நம்மளுக்கு விருந்து கொடுக்கிறார், நாமளும் தேவனுக்கு விருந்து கொடுக்கலாம். அப்படி விருந்து கொடுக்கும்போது தேவன் நம்மளை சிங்காசனத்தில் உட்கார வைக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் தாம் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக.